Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala rasulihil karim wa ala alihi wa sahbihi ajma'in. Faqad qala Allah ta'ala fil Qur'an al-Kadim al-Furqan al-Majid. Wa idh yamkur bika alladhina kafaru ليثبتوك أو يقتلوك أو يخرجوك ويمكرون ويمكر الله والله خير الماكرين. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அன்னலம் பெருமானார் முஹம்மது மஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், சத்திய தோழர்கள், சஹாபா பெருமக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், இமாம்கள், நாதாக்கள், அவுலியாக்கள், சாலிஹீன்கள், இன்னும் உலகில் வாழும் அனைத்து இஸ்லாமியர்கள் மீதும், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டும். நின்ற நிலவட்டுமாறு. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாமிய மாதங்களின் துவக்க மாதமாக முஹர்ரம் மாதம், அந்த மாதத்திற்கு இருக்கிற பல்வேறுபட்ட சிறப்புகளிலே ஆண்டிற்கு ஆண்டினுடைய முதல் மாதமாக வருவது அதற்குரிய தனிச்சிறப்பாகும். அரபுகள் தங்களுக்கு மத்தியில் அந்த காலத்திலேயே 12 மாதங்களுக்கும் முறையே அவர்கள் பெயர் வைத்துக் கொண்டார்கள். அது வழக்கத்தில் இருந்த காரணத்தினால் அல்லாஹு தஆலா அதில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாமல் அந்த வழக்கப்படியே அரபுகளுடைய அந்த பெயரின் அடிப்படையிலேயே இஸ்லாம் அதை அங்கீகரித்து முஹர்ரம் சஃபர் என்று தொடங்குகிற அதே நிலையிலேயே அதனை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இது இஸ்லாமிய ஆண்டு என்று சொல்லுகிற ஹிஜ்ரி ஆண்டு. ஒவ்வொரு ஆண்டுக்கும் முன்னால் உள்ளவர்களுடைய அந்த கணக்கின்படி ஒரு பெயரை குறிப்பிட்டு ஆண்டுக்கு ஒரு பெயரை வைப்பது வழக்கத்தில் இருந்து வந்திருக்கிறது. இன்றைக்கு கூட தமிழிலும் ஆங்கிலத்திலும் தெலுங்கிலும் பிற மொழி பேசக்கூடிய அத்தனை மக்களிடத்திலும் ஆண்டுக்கு ஒரு பெயர் இருக்கிறது, மாதங்களுக்கும் பெயர் இருக்கின்றன. ஆனால் அவர்களுடைய ஆண்டுகள் பெயர்கள் மாறி மாறி வரும். சிலர்கள் சில குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு ஒரு பெயரை வைத்திருப்பார்கள், சிலர்கள் ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒரு பெயரை வைத்திருப்பார்கள். அந்த கணக்கிலே நம்முடைய ஆண்டு ஹிஜ்ரி ஆண்டு என்று சொல்லப்படும். மனிதர்கள் தோன்றிய காலத்தில் இருந்தே இந்த ஆண்டு கணக்குகளும் மாத கணக்குகளும் நாள் கணக்குகளும் இவைகளெல்லாம் மனிதனுக்கு அவசியப்பட்டன. அதனால் அந்தந்த காலத்திலே உள்ளவர்கள் அவர்களுடைய காலத்திற்கு தகுந்தாற் போல அப்படி கணக்கு வைத்துக் கொண்டார்கள். ஆதம் அலி இஸ்லாத்து இஸ்லாம் அவருடைய காலத்திலே இருந்தே இந்த வளமை இருந்து வந்திருப்பதாக வரலாறு சொல்லி காட்டுகிறது. ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுடைய வருகையை, இந்த பூமியிலே அவர்கள் வந்ததை கணக்கிட்டு ஆண்டு கணக்கு வைத்திருந்தவர்கள் அந்த காலத்திலே இருந்திருக்கிறார்கள். நூஹ் அலி இஸ்லாத்து இஸ்லாம் அவர்களுடைய காலத்திலே ஏற்பட்ட தூஃபான் என்கின்ற வெள்ளப்பெருக்கினுடைய நினைவாக அந்த காலத்தை முன்னிட்டு அவர்கள் ஆண்டு கணக்கை வைத்திருக்கிறார்கள். அதுபோல இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய காலத்திலே உள்ளவர்கள், மூசா நபியுடைய காலத்திலே உள்ளவர்கள், இப்படி ஒவ்வொரு காலத்திலே உள்ளவர்களும் அந்தந்த நிகழ்வுகளை அடிப்படையாக கொண்டு தங்களது ஆண்டுகளை கணக்கிட்டு வந்திருக்கிறார்கள். ஈசா அலி இஸ்லாத் இஸ்லாம் அவர்கள் பிறந்த பிறகு கிறிஸ்துவத்துக்கு பின் என்ற சொல்லுகிற கிபி ஆண்டு துவக்கமானது. அது இன்று வரையிலும் நடைமுறையிலே இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த மக்கா நகரத்திலே அந்த காலத்திலே இந்த கிபி ஆண்டு அவர்களுக்கு மத்தியிலே மிக விசேஷமாக அதனை அவர்கள் அங்கீகரித்து வரவில்லை. தங்களது பகுதியிலே நடைபெற்றிருக்கிற சில நிகழ்வுகளை அடிப்படையாக கொண்டு அவர்கள் அரபிகள் ஆண்டு கணக்கை அவர்கள் நோற்று வந்திருக்கிறார்கள். அதிலே பெருமானார் சல்லாசன்கள் பிறந்த அந்த ஆண்டு ஆமுல் ஃபீல் யானை ஆண்டு என்று சொல்லப்படும். அப்ராஹிம் என்ற மன்னன் காபத்துல்லாவை இடிப்பதற்காக வேண்டி படை திரட்டி வந்த அந்த நிகழ்வை அடிப்படையாக கொண்டு ஆமுல் ஃபீல் யானை ஆண்டு என்று அரபுகள் கணக்கிட்டு வந்திருக்கிறார்கள். அதே நீண்ட நாட்கள் நடைமுறையில் இருந்து வந்திருக்கின்றன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே ஆண்டை கணக்கை தான் மக்காவிலே இருந்த காலங்களிலும் மதீனாவுக்கு வந்த காலங்களிலும் அவைகளை பின்பற்றி வந்திருக்கிறார்கள். இந்த போதிலும் சஹாபாக்களுக்கு மத்தியிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த அந்த கணக்கை வைத்து சிலர்கள் கணக்கு வைத்திருந்தார்கள். சிறுகள் நுபுவத்தை அடிப்படையாக கொண்டு கணக்கு வைத்திருந்தார்கள். இப்படியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்திலேயே இப்படியெல்லாம் கணக்கிடப்பட்டு வந்திருந்தன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்திற்கு பின்னால் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய ஆட்சி காலத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைந்து கிட்டத்தட்ட 17 ஆண்டுகள் கழிந்த பிறகுதான் ஹிஜ்ரி என்ற பெயரிடப்பட்ட ஆண்டு துவக்கமானது. முஸ்லிம்களுக்கு மத்தியில் எழுதப்படுகிற கடிதங்களில முன்பின் தேதி குறிப்பிடப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தின் அடிப்படையில் முக்கியமான சஹாபாக்கள் ஒன்றிணைந்து ஹிஜ்ரி ஆண்டு என்ற ஒரு ஆண்டினை அன்றிலிருந்து துவக்கம் செய்தார்கள். அது இஸ்லாமிய ஆண்டாக அங்கீகரிக்கப்பட்டு விட்டது. உலகிலே வாழும் அத்தனை முஸ்லிம்களும் ஹிஜ்ரி ஆண்டின் அடிப்படையிலும் அரபு மாதங்களின் அடிப்படையிலும் தங்களுடைய செயல்பாடுகளை தங்களது நிகழ்வுகளை அமைத்துக் கொள்வது அவசியமான ஒன்றாக ஆகிவிட்டது. இன்றைக்கு நாம் அதை பின்பற்றுவதில்லை. இருந்தாலும் அதை பின்பற்றுவது நம்முடைய கடமையாகும், தார்மீக உரிமையாகும். அரபு உலகத்தில் இருக்கிற இந்திய ஆட்சியாளர்களும் சரி, எங்கெல்லாம் இஸ்லாமிய ஆட்சி நடைபெறுகிறதோ அந்த இடங்களிலெல்லாம் இஸ்லாமிய ஆண்டு ஹிஜ்ரி என்ற அடிப்படையில்தான் அங்கே கணிக்கப்படுகின்றன, கணக்கெடுக்கப்படுகின்றன, நிகழ்வுகள் குறிக்கப்படுகின்றன. நாம் இந்தியா போன்ற நாடுகளில் பல்வேறுபட்ட சமூகங்களுக்கு மத்தியிலே வாழுகிற காரணத்தினால் இஸ்லாமிய ஆண்டு என்பது நம்முடைய கவனத்திலே வராத ஒன்றாக அமைந்துவிட்டது. ஆனால் முஸ்லிம்கள் கட்டாயம் பின்பற்றப்பட வேண்டிய ஒன்று. ஏனென்று சொன்னால் அத்தனை சஹாபாக்கள் ஒன்றிணைந்து இது போன்ற ஒரு ஆண்டு இந்த கணக்கை தான் முஸ்லிம்கள் பின்பற்ற வேண்டும் என்ற நியதி ஏற்படுத்தி விட்டார்கள். அதன் காரணமாக இஸ்லாமிய சமுதாயத்தின் மீது அது கடமையாகும். இந்த ஹிஜ்ரி என்ற இந்த சொல்ல, அதாவது மற்றவர்களுடைய ஆண்டுகளை பார்க்கிற போது சில இடங்களிலே அவர்களது காலத்திலே அவர்களது சமூகங்களுக்கு மத்தியில் ஏற்பட்டிருக்கிற நிகழ்வுகளை அடிப்படையாக கொண்டு அமைக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் சில விஷயங்கள் வேடிக்கைகளாகவும் வீணுக்காகவும் கூட அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் முஸ்லிம்கள் அப்படிப்பட்ட ஒரு நடைமுறையை கடைபிடிக்க விடக்கூடாது என்பதற்காக வேண்டி மிகப்பெரிய ஒரு சகாப்தத்தின் துவக்கமாக இருக்கிற, இஸ்லாமிய வரலாற்றிலே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிற ஒரு நிகழ்வு ஹிஜ்ரத் என்ற நிகழ்வு. அந்த ஹிஜ்ரத் என்று சொல்லுகிற போதே இஸ்லாமியர்களது உணர்வுகள் புத்துணர்வு பெற வேண்டும். இஸ்லாத்தினுடைய இரத்தங்கள் அப்படியே புது தெம்பு அடைய வேண்டும். அந்த வார்த்தை, அப்படிப்பட்ட வார்த்தை ஹிஜ்ரா என்ற வார்த்தை. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே கிட்டத்தட்ட 13 ஆண்டு காலங்கள் இஸ்லாமிய பிரச்சாரம் செய்து அதற்கு பிரதிபலனாக மக்களிடத்திலிருந்து அவர்களை வந்து அடைந்த அத்தனை தொல்லைகளையும் துன்பங்களையும் இன்னல்களையும் தாங்கிக் கொண்டு சொல்ல முடியாத அளவுக்குள்ள மிகப்பெரிய வேதனைகளை தாங்கிக் கொண்டு அங்கே கட்டுப்படுத்தி வந்திருக்கிறார்கள். இஸ்லாத்தினுடைய விரோதிகள் இஸ்லாத்தை பற்றி சொல்லுகிற போது, கொச்சைப்படுத்தி சொல்லுகிற போது இஸ்லாமியர்களிடத்திலே தீவிரவாதம் இருக்கிறது, பயங்கரவாதம் இருக்கிறது என்றெல்லாம் சொல்லி காட்டுவார்கள். இஸ்லாத்திற்கும் தீவிரவாதத்திற்கும் பயங்கரவாதத்திற்கும் எந்த தொடர்பும் கிடையாது, எந்த சம்பந்தமும் கிடையாது. அப்படி யாராவது இஸ்லாத்தினை பெயரை சொல்லி அப்படி செய்வர்களானால் அவர்கள் இஸ்லாமியர்களே அல்ல. இஸ்லாத்தை விளங்காதவர்கள், இஸ்லாத்தை பற்றி புரியாதவர்கள் வேண்டுமானால் அப்படி செய்யலாம். அல்லது இஸ்லாமிய பெயர் கொண்ட சூழ்ச்சிக்காரர்கள் வேற யார் வேண்டுமானாலும் அப்படி செய்யலாம், இங்கே அதற்கு இடம் இல்லை. அப்படி ஒரு இடம் இருக்குமானால் 13 ஆண்டு காலங்கள் மக்காவில அத்தனை கொடுமைகளையும் தாங்கிக் கொண்டு வாழ வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்காது. ஒரு தனி மனித உரிமை என்று சொல்லுகிற வணக்கம் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அது உரிமைப்பட்ட ஒன்று. இன்றைக்கு இருக்கிற எல்லா நாடுகளிலும் சரி, அவரவர்களுடைய மத பிரகாரம் அவர்களுடைய கலாச்சாரத்தின் அடிப்படையில் அவர்கள் வணங்கி வரலாம், அது யாரும் தடுக்க முடியாது. இந்த கொள்கை அந்த காலத்திலும் இருந்தன. இருந்த போதிலும் கூட முஸ்லிம்கள் அவர்கள் வணங்க முடியவில்லை. அவர்களால் பள்ளிவாசல்களை இப்போது சொல்லப்படுகிறது போன்று பாங்கு சொல்ல முடியவில்லை, லா இலாஹ என்ற கலிமாவை சப்தமிட்டு சொல்ல முடியவில்லை. அவர்களுக்கு அல்லாஹு தஆலா இறக்கி அருளப்பட்டிருக்கிற திருக்குர்ஆன் வசனங்களை பகிரங்கமாக ஓத முடியவில்லை. இந்த சூழலில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அத்தனை விதமான துன்பங்களையும் சிரமங்களையும் சகித்துக் கொண்டு 13 ஆண்டு காலங்கள் அங்கே வாழ்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அங்கே அவர்கள் ஆயுதங்களை எடுப்பதற்கும் பிரயோகிப்பதற்கும் எத்தனை நேரங்கள் அங்கே தேவைப்படும். அப்படி 13 ஆண்டு காலங்கள் அங்கே வாழ்ந்த பிறகு இங்கே இருந்தால் இஸ்லாத்தை வெளியிலே கொண்டு வர முடியாது, மக்காவிற்குள்ளே இஸ்லாம் முடங்கி போய்விடும், அந்த ஹிஜ்ரத் என்ற ஒன்று மட்டும் நடைபெறவில்லை என்று சொன்னால் நாமெல்லாம் முஸ்லிம்களாக இருப்போமா என்று சந்தேகம்தான். ஏன்னா அதற்கு வாய்ப்பே கிடையாது. அந்த மக்காவிற்குள்ளேயே அந்த இஸ்லாத்தை அவர்கள் புதைத்திருப்பார்கள், அங்கிருந்து துளிர் விடாத அளவுக்கு அதை பாதுகாத்திருப்பார்கள் எதிரிகள். ஆனால் அப்படிப்பட்ட மார்க்கம் அல்ல இஸ்லாம், இதிலே வெளியிலே வர வேண்டும். உலக மக்கள் அத்தனை பேருடைய கவனத்திற்கும் இது கொண்டு செல்லப்பட வேண்டும். இதில் இஸ்லாத்திலே மக்கள் இணைய வேண்டும் என்ற நோக்கத்தில் தாங்கள் பிறந்த வளர்ந்த எல்லா சொத்துக்களையும் சேர்த்திருக்கிற இடமாக இருக்கிற மக்கா நகரத்தை, மக்கா நகரம் என்பது இப்போது நீங்கள் பார்க்கிறது எப்படியோ அதைவிட அந்த காலத்திலே, அந்த காலத்திலே உள்ள மக்களுக்கு மிகப்பெரிய வியாபார கேந்திரமாக திகழ்ந்த இடம் அந்த இடம். ஆண்டுக்கு ஒரு முறை மக்கள் கூடுகிற போது மக்காவாசிகள் தங்களது பொருட்களை விற்பதற்கும் வாங்குவதற்கும் தகுதியுள்ள இடமாக அதை அமைத்துக் கொண்டார்கள். பல்வேறுபட்ட மக்களும் பல நாட்டவர்களும் அந்த இடத்துக்கு வந்து போகக்கூடிய சூழ்நிலை இருந்தது. எல்லா விதமான வசதி வாய்ப்புகளும் அங்கே இருந்தன. அத்தனையும் விட கண்குளிர கண்டு 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 மகிழ்ச்சி அடையக்கூடிய காபத்துள்ளா அங்கே இருந்தது. இத்தனையும் விட்டு விட்டு அவர்கள் போகிறார்கள் என்று சொன்னால், இப்போது நாம் பயணம் போகிறோமே, இங்கே சம்பாதிக்க முடியாது, வெளிநாட்டிலே போய் சம்பாதித்தால் நல்ல வாழலாம் என்ற நோக்கத்திலே போவது போன்றதல்ல அது. எல்லா வசதி வாய்ப்புகளை விட்டு விட்டு அடுத்த நேரத்திற்கான உணவுக்கு கூட இல்லாத வகையில் அத்தனையும் விட்டு போவது என்பதுதான் ஹிஜ்ரத் என்பது. அவர்கள் தங்களது வாழ்நாளிலே இஸ்லாத்திற்காக வேண்டி அத்தனையும் தியாகம் செய்தார்கள், குடும்பங்களை தியாகம் செய்தார்கள், சொத்துக்களை தியாகம் செய்தார்கள், தாங்கள் அனுபவித்து வந்த அத்தனை பதவிகளையும் தியாகம் செய்தார்கள், அத்தனை விதமான வசதிகளையும் தியாகம் செய்தார்கள், கடைசியில் வாழுகின்ற இடத்தையும் தியாகம் செய்தார்கள் இஸ்லாத்திற்காக வேண்டி. யாராவது ஒரு ஊரிலே நீண்ட காலம் வாழ்ந்த பிறகு அங்கிருந்து வெளிக்கிளம்ப நமக்கு மனது வருமா? என்னதான் இருந்தாலும் அந்த ஊரை விட்டு வந்து தவறு என்று யோசிக்கக்கூடிய நிலை தான் நம் இடத்தில் இருக்கும். ஆனால் அத்தனையுமே விட்டு விட்டு போனார்கள், அது சாதாரணமான விஷயம் அல்ல. அந்த நிலையை கூட அல்லாஹால குரானிலே சொல்லி காட்டுகிறான். 13 வருடங்கள் அவர்களை ஹிஜரத்து போவதற்கு அல்லாஹ் அனுமதிக்கவில்லை, அனுமதி கொடுக்கவில்லை. அங்கே இருந்தார்கள், அங்கே கடந்தார்கள், எல்லா தொல்லைகளையும் அனுபவித்தார்கள். கடைசியில் ஒரு கட்டம் வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் இங்க இருந்தால் நிம்மதியாக வாழ முடியாது என்ற நிலையில சஹாபாக்களை, தன்னோடு தன்னை பின்பற்றி நடக்கக்கூடியவர்களை, தன்னை ஈமான் கொண்டவர்களை வாழுகின்ற வசதி வாய்ந்த இடங்களுக்கு, அமைதியாக வாழுகின்ற சூழலிலே உள்ள நாடுகளுக்கு போய்கொள்ளுங்கள் என்று அனுமதி கொடுத்தார்கள். அதன் அடிப்படையில் அபிசினியா என்ற நாட்டுக்கு ஆரம்பமாக இரஜ் சஹாபாக்கள் முஹாஜிர்களாக போனார்கள். அதற்கு பிறகு பக்கத்தில் இருக்கிற எசிர்ப் என்கின்ற மதீனாவுக்கு போனார்கள். மதீனாவுக்கு போகக்கூடிய கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிக் கொண்டே இருந்தது. ஒவ்வொரு சஹாபாக்களும் ஒவ்வொரு சஹாபிய பெண்மணிகளும் பலவிதமான துன்பங்களுக்கு மத்தியில் தான் அங்கே போய் சேர்ந்தார்கள். சரளமாக போக முடியவில்லை. அப்போலோ சிரமப்பட்டு அங்கே போய் சேர்ந்து அங்கே ஒரு சமூகம் உருவான போது அவுஸ் ஹஜ்ரஜ் என்கிற அந்த இரு கூட்டத்தார்களும் முஸ்லிம்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்ற செய்தி மக்காவாசிகளுக்கு தெரிந்த போது மக்காவாசிகள் பதட்டம் அடைந்தார்கள், மிகப்பெரிய கடுமையான கோபம் அடைந்தார்கள். இப்படியே முஸ்லிம்களை விட்டுவிட்டால் அவர்கள் ஒரு கட்டத்திலே ஒன்றிணைந்து மதீனா வாசிகளை எல்லாம் இஸ்லாத்திலே சேர்த்து விட்டு நம்மை வந்து தாக்க ஆரம்பித்து விடுவார்கள் என்ற அச்சம் அவர்களுக்கு ஏற்பட்டது. அதற்கு என்ன செய்யலாம் என்று ஆலோசனை கலந்தார்கள் தாருல் நதுவா என்ற இடத்தில். அந்த ஆலோசனை கலந்த போது அவர்கள் மூன்று விதமான முடிவுகளை எடுத்தார்கள். சிலர்கள் சொன்னார்கள், அந்த முகம்மதை இந்த நாட்டை விட்டு நாம நாடு கடத்தி விடலாம், அவர் எங்கேயோ போய் ஏதோ செய்து கொள்ளட்டும், நாம் அதிலிருந்து விடுபட்டு விடலாம் என்று ஒரு யோசனை சொல்லப்பட்டது. இன்னொரு சொன்னார், இல்லை இல்லை, அப்படி செய்துவிட்டால் அவர் அங்கு போய் அங்கு இருக்கிற மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி நம்மின் மீது படையெடுத்து விடுவார், எனவே அதுக்கு அனுமதிக்க முடியாது. வேறு என்ன செய்யலாம், அவரை ஒரு ரூமிலே பூட்டி வைத்து விடுவோம், கைதியாக ஆக்கி வைத்து விடுவோம், சாகும் வரை அவர் அந்த ரூமிலே இருந்து செத்து விடட்டும், அப்படி செய்யலாம் என்று சொன்னார். அதற்கு அபூஜஹல் சொன்னான், அப்படி செய்தாலும் கூட அந்த முகம்மதுடைய குடும்பத்தினர்கள் நம்மின் மீது அவர்களது ஆயுதங்களை பிரயோகிக்க ஆரம்பித்து விடுவார்கள், குழப்பங்கள் உண்டாகிவிடும், அரபகம் இரண்டாக பிளந்துவிடும், எனவே அதற்கும் செய்யக்கூடாது. மூன்றாவது ஒரு யோசனை என்னவென்று சொன்னால், அபூஜஹல் சொன்னான், ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற மிக சக்தி வாய்ந்த தைரியமிக்க வாலிபர்கள் ஒவ்வொருவராக தேர்ந்தெடுத்துக் கொள்வோம், நூறு பேர்களை தேர்வு செய்து அந்த நூறு போர்க்கிடத்திலும் கூர்மையான ஆயுதத்தை கொடுப்போம், முகம்மது வீட்டையிலிருந்து வெளியிலே வருகிற போது அந்த நூறு பேர்களும் ஒன்றாக இணைந்து அவரை கொண்டு விட வேண்டும், யார் கொண்டார் என்று தெரியக்கூடாது, அப்படி இருந்தால்தான் யாரின் மீதும் அவர்கள் குற்றம் பிடிக்க முடியாது, யாரையும் என்ன செய்ய முடியாது, பழிவாங்க முடியாது, அடையாளம் தெரியாத அளவுக்கு அவர் கொல்லப்பட்டு விட்டார் என்று சொல்லி நாம் அந்த செய்தியை மறைத்து விடலாம் என்பதாக அபூஜஹல் சொன்ன யோசனையை ஏற்றுக்கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு முன்னால் அன்று இரவிலே அவர்கள் நூறு பேர்களை ஒன்றிணைத்தார்கள். நூறு வாலிபர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு முன்னால் அவர்கள் கூடியிருந்தார்கள். அதை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், காஃபிரான மக்கள் அவர்கள் தங்களுக்குள்ளே சூழ்ச்சி செய்து கொண்டதை நபியே நீங்கள் நினைத்து பாருங்கள், உங்களை சிறைபிடிக்கலாம், அவ் யக்துலூக்க அல்லது கொன்றுவிடலாம், கொலை செய்து விடலாம், அவ் யுஹ்ரிஜூக்க அல்லது உங்களை இந்த நாட்டை விட்டு வெளியாக்கி விடலாம் என்பதாக அவர்கள் சூழ்ச்சி செய்தார்கள். வயம் குருன வயம் குருல்லாஹ் அல்லாஹ் ஹைருல் மாக்கிரீன், அவர்களும் சூழ்ச்சி செய்தார்கள், அல்லாஹும் சூழ்ச்சி செய்தான், அல்லாஹு தாலா சூழ்ச்சிக்காரர்கள் மிகச் சிறந்தவன் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிக்காட்டுகிறான். அந்த அடிப்படையிலே அந்த நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக ரசூலுல்லாஹுக்கு அல்லாஹு தாலா செய்தி அனுப்பினான், நபியே உங்களை கொலை செய்வதற்கான திட்டம் தீட்டப்பட்டு அதற்கான தயாரிப்புகள் நடந்திருக்கிறது, எனவே இன்று இரவிலே நீங்கள் எந்த இரவிலே கொலை செய்வதாக தீர்மானித்திருக்கிறார்களோ அதே இரவிலே நீங்கள் ஹிஜரத்து போய் விடுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவு போட்டான். அன்று மதிய வேளையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கண்டு ஹிஜ்ரத் போகிற செய்திகளை சொல்லி எப்படி போகலாம், எந்த முறையிலே போகலாம் என்று இருவரும் ஆலோசனை செய்து திட்டமிட்டுக் கொண்டார்கள். இரவு ஆன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து, நான் இன்று இரவு ஹிஜ்ரத் போகிறேன், மக்களால் என்னிடத்திலே ஒப்படைக்கப்பட்ட அமானித பொருட்கள் இருக்கின்றன, அவைகளை உரிய இடத்திலே கொடுத்து விட்டு நீங்கள் மதீனாவுக்கு வந்து சேர்ந்து விடுங்கள், அதுவரையிலும் நான் படுக்குகின்ற இந்த என்னுடைய படுக்கையிலே நீங்கள் படுத்துக் கொள்ளுங்கள், யமன் நாட்டினுடைய பச்சை நிற போர்வையை நான் போர்த்துகிற அந்த போர்வையை நீங்கள் போர்த்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி தன்னுடைய படுக்கையில் அவர்களை படுக்க வைத்து விட்டு இரவு நடுசி நேரம் வருவதற்கு முன்னதாகவே, என ரசூலுல்லாஹ்வுடைய வளமை என்னவென்று சொன்னால், இரவிலே அந்த கடைசி நேரத்தில் தஹஜ்ஜு தொழுகைக்காக வேண்டி எழுந்து ஹரம் ஷரீஃபிலே வந்து மக்காவிலே காபத்துல்லாவிலே வந்து தொழுவார்கள். அப்ப வீட்டில இருந்து அந்த நேரத்தில் அந்த இரவுடைய கடைசி நேரத்திலே வருகிற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாருமாக சேர்ந்து அடையாளம் தெரியாத அளவுக்கு கொன்று விடலாம் என்பதாக அவருடைய திட்டம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று அதற்கு முன்னதாகவே அந்த நடுநிசி தஹஜ்ஜுடைய நேரத்திற்கு முன்னதாகவே வீட்டில இருந்து வெளியிலே வந்தார்கள். வந்து பார்த்தா எல்லாருமே உட்கார்ந்திருக்காங்க. அந்த நேரத்திலே கீழே குனிந்து ஒரு பிடி மண்ணை கையிலே எடுத்து, வஜஅல்லா மின் பைனிஹிம் சத்தம் வமின் கல்பிஹிம் சத்தா, ஃபஅஷைனாஹும் ஃபும் லா யப்ஸிரூன் என்ற இந்த திருக்குர்ஆனுடைய யாசின் சூராவில் வருகிற இந்த வசனத்தை ஓதி அந்த கூட்டத்தை நோக்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீசினார்கள். அது வீசியனுடைய பாதிப்பு என்னவென்று சொன்னால், அத்தனை பேர்களுக்கும் ஒரு விதமான மெய் மறந்த நிலை ஏற்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவர்களது இரு தோள்களுக்கு மத்தியிலேயே அவர்களை கடந்து போனார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வஜஅல்னா பைனஹும் சத்தம் வமின் கல்பிஹும் சத்தா, அவர்களுக்கு முன்னாலும் அவர்களுக்கு பின்னாலும் நாம் தடுப்புகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம். எனவே ஃபஅஷைனாஹும் ஃபும் லா யப்ஸிரூன், அவர்கள் பார்க்க மாட்டார்கள், பார்வை அவர்களுக்கு கிடைக்காது என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிற அந்த வசனத்தை ஓதி அவருடைய முகத்திலே தூவி விட்டார்கள். ஒவ்வொருவருடைய முகத்திலும் அது போய் அந்த துகள்கள் போய் பட்டன. அதன் காரணமாக அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு மயக்க நிலை ஏற்பட்டது. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுத்தால அவர்களை வெளியாக்கினார். இவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியிலே வருவார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு மனிதர் அந்த பக்கமாக வந்தார். ரசூலுல்லாஹுக்கு முன்னால் இப்படி கூட்டமாக இருப்பதை பார்த்த உடனேயே அவர் கேட்டார், எதுக்காக இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னு கேட்டார். ஏனென்று சொன்னால், இவர்கள் ரசூலுல்லாஹை கொலை செய்கிற இந்த திட்டத்தை இவர்களுக்குள்ளே மறைத்து வைத்திருந்தார்கள், வெளியிலே யாருக்குமே சொல்லவில்லை. அதுபோல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹிஜ்ரத்து போகிற விஷயத்தை தவிர வேற யார்ட்டையும் சொல்லவும் இல்லை, அவ்வளவு ரகசியமாக வைத்திருந்தார்கள். வெளியில வருவார் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்த அவர்களை பார்த்து ஒரு மனிதர் கேட்டார், ஏன் இங்க உட்கார்ந்துருக்கீங்க? சொன்னா, நாங்க முகமது வெளியில வருவார், அவர் கொலை செய்யறதுக்காக உட்கார்ந்துருக்கோம். அட நாசமானவங்களை, முகமது இப்பதானையா போறாரு அப்படின்னு சொன்னார். எங்க போனாரு? உங்களை தாண்டி உங்களுடைய தோள்களின் மீது தன்னுடைய காலை தூக்கி வைத்து தானே இப்பதானே போகிறார், அப்பதான் நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்ன போது இவர்கள் நம்பவில்லை. வீட்டினுடைய கதவுனுடைய துவாரத்தின் வழியாக கதவு திறக்கிற சத்தமே கேட்கலையே, கதவு திறக்க சத்தம் கேட்கல. உள்ளே தாளிடப்பட்டிருக்கிறது, கதவை தள்ளி பார்த்த உள்ளே தாளிடப்பட்டிருக்கிறது, முகமது உள்ளேதான் இருக்கிறார். திரும்ப அந்த சாவி போடுகிற துவாரத்தின் மூலமாக பார்வையை செலுத்தி பார்க்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்த படுக்கையில, அவர்கள் படுக்குகின்ற படுக்கையிலே பச்சை நிற போர்வையை போர்த்தி ஒருவர் படுத்துக் கொண்டிருக்கிறார். அது யாருன்னு அவங்களுக்கு தெரியல. அவங்க சொன்னாங்க, உள்ளதான் படுத்திருக்காரு, அதே பெட்டில் அதே போர்வையை போர்த்தி முகமது உள்ளதான் இருக்கிறார்னு சொல்லி அமைதியாக இருந்தார்கள். சாஜுடைய நேரம் வந்தது, கதவு திறக்கப்படவில்லை. ரொம்ப நேரம் ஆன பிறகு இவர்கள் கதவை தட்டி உள்ளே போய் பார்க்கிறார்கள். சைதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்தார்கள். பார்த்த உடனே கேட்டாங்க, இங்கே முகமது என்று கேட்டார்கள். அலி ரலியல்லாஹு சமாதானமாக பதில் சொன்னார்கள், அவர் அல்லாஹ்வுடைய திருத்தூதர், அவர் எங்கே போயிருக்கிறார் என்பது அல்லாஹுக்கு தான் தெரியும் என்று சொன்னார்கள். கிண்டலாகவா பேசுகிறார் என்று அலி ரலியல்லாஹுவை போட்டு அடித்தார்கள். அதுக்கப்புறம் காபத்துல்லாவுடைய முற்றத்திலே கொண்டு வந்தவர்கள் தருமாட்டி கொடுத்தார்கள். என்ன ஆனார் சொல்லுன்னு சொல்லி அவங்க வாயே திறக்கல, அல்லாஹ்விடத்தில் போய் கேளுன்னு தான் சொன்னாங்க. கடைசியில நேராக அபூபக்கர் சித்திக் வீட்டுக்கு போனார்கள். அங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு முன்னதாகவே இரவுனுடைய அந்த ஆரம்ப நேரத்திலேயே அபூபக்கர் சித்திக் அழைத்துக் கொண்டு ஒரு ஒட்டகத்தில், இரண்டு பேர்களும் இரண்டு ஒட்டகைகளில அங்கிருந்து தப்பித்து போய்விட்டார்கள். நாங்கள் இந்த இடத்துல தங்கியிருப்போம், மூன்று நாட்கள் வரை தங்கியிருப்போம், அதுக்கு பிறகு இந்த ஒட்டகத்தை திருப்பி கொண்டு வந்தால் போதும் என்று சொல்லி குறிப்பிட்ட அந்த இடத்திலிருந்து அந்த ஒட்டகத்தை திருப்பி அனுப்பிவிட்டார்கள். செய்தன அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அபூபக்கர் சித்திகளுடைய மகளார் அஸ்மா ரலியல்லாஹு வீட்டிலே இருந்தார்கள். அவர்களது மகன் அப்துல்லா வீட்டிலே இருந்தார்கள். அபூஜஹல் போய் கேட்டான், எங்கே முகமது என்று கேட்டான். எங்களுக்கு தெரியாது என்று சொல்லிவிட்டார்கள். உடனே அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அவர்களை அபூஜஹல் ஓங்கி கன்னத்திலே அறைந்தான். அவர்கள் காதிலே போட்டிருந்த தோடு கலண்டு கீழே விழுந்து விட்டது, அவ்வளவு வேகமாக அடித்தான். இருந்தும் அவர்கள் சொல்லவில்லை. இருவருக்குமாக மதீனாவை சென்று அடைகிற நோக்கத்தில், மதீனா போகிற திசையிலே போனால் இலகுவாக அவர்கள் கண்டுபிடித்துக் கொள்வார்கள் என்ற காரணத்தினால், மதீனாவுக்கு எதிர் திசையில யமனை நோக்கி போகிற வழியிலே அவர்கள் போனார்கள். அந்த இடத்துல தன்னுடைய அந்த பயணத்திற்கு வழிகாட்டியாக இப்னு உரைக்கா என்று சொல்கிற ஒரு மனிதரை அபூபக்கர் சித்திக் ஏற்படுத்தி இருந்தார்கள். அவர் முஷ்ரிக்கானவராக இருந்தார், இருந்த போதிலும் நம்பிக்கையானவராக இருந்தார். அவருக்கு மதீனாவுக்கு போகிற மாற்று பாதைகள் தெரியும், மற்றவர்கள் பயன்படுத்தாத பாதையின் வழியாக அழைத்துச் செல்வதற்காக வேண்டி அவரிடத்தில் தான் ஒப்படைத்து ஒட்டகங்களை ஒப்படைத்து நாளைக்கு மூன்று நாட்கள் கழித்து நீங்கள் இந்த ஒட்டகங்களை கொண்டு வாருங்கள், அதிலே பயணம் செய்யலாம் என்று சொல்லி ஒப்படைத்திருந்தார்கள். அதுபோல மூன்று நாட்களும் அவர்கள் சௌர் என்ற அந்த குகையிலே தங்கியிருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான முறையிலே திட்டம் தீட்டி கொடுத்திருந்தார்கள். ஹிஜ்ரத்தின் போது நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்தார்கள். பிரவுணத்திலிருந்து இரவோடு இரவாக வெளியிலே வந்தபோது 5 லட்சம் 6 லட்சம் மக்களையும் அழைத்துக் கொண்டு வந்தார்கள். அந்த 6 லட்சம் பேர்களும் மற்றவர்களிடத்திலே இருந்து இரவலாக வாங்கிய பொருள்களையும் தூக்கி கொண்டு வந்து விட்டார்கள். ஆனால் எந்த சஹாபியோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ அவர்களோடு இருந்த சஹாபாக்களோ இவர்களது பொருளைத்தான் அங்கே விட்டுவிட்டு வந்தார்களே தவிர யாருடைய பொருளையும் தூக்கி கொண்டு வரவில்லை. மதீனாவிலே வந்து சேர்ந்த போது அடுத்த நேரத்திற்கான உணவு கூட அவர்களுக்கு இல்லை. அந்த சூழ்நிலையில் மதீனாவை வந்தடைந்தார்கள். போகிற அவசரத்திலே சிலது மறந்து விட்டு போய்விடுவோம், கொடுத்தவர்களுடைய நினைவே வராமல் போய்விடும். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாராரிடத்திலே என்னென்ன பொருள்களை வாங்கினார்களோ அத்தனையுமே பெயர் பதிவு செய்து எழுதப்பட்டு வைக்கப்பட்டிருந்தது. அதை ஒப்படைத்து விட்டு தான் வர வேண்டும் என்று அதற்காக அலிரதாவை தங்க செய்தார்கள். வேலை அலிரதாவுக்காக வேற அங்க எந்த வேலையும் கிடையாது. மற்ற இடத்திலிருந்து அமானிதமான வாங்கப்பட்ட பொருளை திருப்பி ஒப்படைத்து விட்டு தான் வர வேண்டும் என்று சொல்லிவிட்டு போனார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தௌர் குகையில் தங்கி இருக்கிற அந்த மூன்று நாட்களும் அபூபக்கர் சித்திக் இடத்திலிருந்து அவங்க வீட்டிலிருந்து உணவு கொண்டு வந்து கொடுக்கப்படும். அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த உணவை கொண்டு வருவார்கள். இரவு நேரத்தில் அந்த அவர்களது அடிமை ஆமீரும் ஒரு புகைரா என்று சொல்லக்கூடியவர் சாயங்காலமாக அந்த மாலை நேரத்திலே ஆடுகளை அந்த பக்கமாக ஓட்டிக் கொண்டு வருவார். இரவுல அவர்களுக்கு பால் கறந்து கொடுத்து விட்டு அந்த மந்தைகளை திரும்ப வீட்டுக்கு அழைத்துக் கொண்டு வருவார். பகல் நேரங்களிலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு மகனார் அப்துல்லா அவர்கள் மக்காவிலே என்னென்ன நடக்கிறது, அவர்கள் என்னென்ன விஷயங்களை பேசிக் கொள்கிறார்கள், எங்கெல்லாம் தேடச் சென்றிருக்கிறார்கள், யாரெல்லாம் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லி அந்த செய்திகளை வந்து ரசூலுல்லாவிடத்திலே சொல்லுவார். பகல் நேரங்களில் அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்துல்லாவும் வருகின்ற அந்த வழித்தடங்களை அடிப்பதற்காக வேண்டி மாலை நேரத்திலே ஆமீர் பின் புஹைரா ஆட்டு மந்தையை ஓட்டிக்கொண்டு வந்து அந்த தடங்களை அழித்து விடுவார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தப்பித்து விட்டார்கள் என்ற செய்தி தெரிந்த உடனேயே கடுமையாக ஆவேசமடைந்தார்கள் குறைஷிகள். அவர்கள் அறிவிப்பு செய்தார்கள், முகம்மதையோ அபூபக்கரையோ உயிரோடு கொண்டு வந்தாலும் சரி, பிணமாக கொண்டு வந்தாலும் சரி, அல்லது அவர்களுடைய தலையை தனியாக எடுத்து கொண்டு வந்தாலும் சரி, அவர்களுக்கு 100 செந்நிற ஒட்டகைகள் கிடைக்கும் என்று அறிவிப்பு செய்தார்கள். அதன் மீது பேராசை கொண்ட பலர்களும் வெறித்தனமாக தேடினார்கள். எந்தெந்த இடத்திலெல்லாம் தேட முடியுமோ அத்தனை இடங்களிலும் தேடினார்கள். அல்லாஹு தஆலா அவர்களை பாதுகாக்கின்ற பொறுப்பை எடுத்துக்கொண்ட காரணத்தினால் யாருடைய கண்ணிலும் அவர்கள் சிக்கவில்லை. 3 நாட்கள் அங்கே தங்கியிருந்தார்கள். கொஞ்சம் தேயிடுவது ஓய்ந்த போது அங்கிருந்து பயணத்தை மேற்கொண்டார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்துக் கொண்டு அந்த ஒட்டகத்தில் நாங்கள் இருவரும் பயணம் செய்து கொண்டிருந்தோம். ஒரு உயரமான மலை பாறை ஒன்று தென்பட்டது. அங்கே அதிக மதிய வேலை, கொஞ்சம் ஓய்வு எடுக்க வேண்டிய நேரம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு ஓய்வு கொடுக்க வேண்டும். இந்த இடத்தை தேடி வந்தபோது ஒரு உயரமான மலை, அதற்கு பக்கத்தில் அந்த மலையை ஒட்டி இருக்கிற பகுதியில் நல்ல நிழல் இருந்தது. நான் என்ன செய்தேன், அங்கே போய் அந்த இடங்கள் எல்லாம் சுத்தம் செய்து விட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னேன், நீங்கள் இங்கே கொஞ்சம் உறங்கிக் கொள்ளுங்கள், ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு பாதுகாப்பாக இருந்து கொள்கிறேன் என்று சொன்னேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சற்று நேரம் உறங்கினார்கள். அந்த நேரத்தில் ஒரு ஆட்டு இடையன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டு அதே அந்த நிழல் பக்கமாக வந்தார். அவரிடத்தில் நான் விசாரித்தேன், நீ யார் என்று விசாரித்தேன், நான் இன்னாருடைய அடிமை என்று சொன்னான். சரி, அவன் ஆட்டில இருந்து கொஞ்சம் பால் கறந்து தர முடியுமா என்று கேட்டேன். ஓ, தருகிறேன் என்று சொன்னான். ஆட்டிலிருந்து பாலை கறந்து கொடுத்தான். நான் அந்த பாலை கொஞ்சம் தண்ணீரை விட்டு கறந்த உடனே கொஞ்சம் சூடாக இருக்கும், அதை குளிர வைப்பதற்காக வேண்டி அதில் தண்ணீரை கலக்கினேன். பின்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விழிக்குகின்றவரை எதிர்பார்த்திருந்தேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விழித்த உடனே அந்த பாலை அவர்களுக்கு கொடுத்து அவர்களுடைய பசியை ஆற்றினேன். அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை நோக்கி கேட்டார்கள், என்ன நம்ம புறப்பட வேண்டிய நேரம் இன்னும் வரவில்லையா என்று கேட்டார்கள். ஆம் யா ரசூலுல்லாஹ், நாம் கிளம்ப வேண்டிய நேரம் வந்து விட்டது என்று சொல்லி அங்கிருந்து நாங்கள் புறப்பட்டு வந்து கொண்டிருந்தோம். கிட்டத்தட்ட 12 நாட்கள் 13 நாட்கள் பிரயாணம் செய்திருக்கிறார்கள். போதிய உணவு அவர்களுக்கு கிடையாது. சவுரில் இருக்கிற வரையிலும் அபூபக்கர் சித்திக் அவருடைய வீட்டில் இருந்து உணவு கொண்டு வந்து கொடுக்கப்பட்டது. இடைவெளியிலே அவர்களுக்கு உணவோ உணவு சாப்பிடுவதற்குரிய அவகாசங்களோ எதுவுமே கிடையாது. அப்படியாக நாங்கள் போய்கொண்டிருக்கிற போது ஒரு இடத்திற்கு வந்தோம். அங்கே உம்மு மரீத் என்று சொல்லுகிற ஒரு பெண்மணி, அந்த பெண்மணியோட குணம் என்னவென்று சொன்னால், அவள் வீட்டு வாசலில் உட்கார்ந்திருப்பாள், யாராவது அந்த வழியாக போகிற வழிபோக்கர்களுக்கெல்லாம் தண்ணீர் கொடுப்பாள், தன் இடத்தில் இருக்கிற உணவை கொடுப்பாள், இதுக்காக வேண்டிய எதிர்பார்த்து அங்கே உட்கார்ந்திருப்பாள். இது அந்த அந்த காலத்திலே அந்த வட்டாரங்களிலே மிக பிரபலமான முறையிலே பேசப்பட்டிருக்கிற செய்தி. உம்மு மாயிதி என்று சொன்னால் இப்படிப்பட்ட ஒரு தன்மை உள்ள பெண்மணி என்பதாக. அந்த பெண்மணி உட்கார்ந்திருந்தால் அபூபக்கர் சித்திக்ரா சொல்கிறார்கள், நான் அந்த பெண்மணியிடத்திலே சென்று, நாங்கள் இருவரும் மக்காவிலிருந்து வருகிறோம், மதீனாவுக்கு நோக்கி போய்க் கொண்டிருக்கிறோம், இப்ப பசியாக இருக்கிறது, ஏதாவது உணவு கிடைக்குமா என்று கேட்டார்கள். இந்த பெண்மணி சொன்னா, எதுவுமே இல்லாமல் போய், எல்லாமே இல்லாமல் போயிடுச்சு, ஒண்ணுமே இல்லை. சரி, ஆடுகள் இல்ல, பால் கறக்க முடியுமா என்று கேட்டார்கள். பஞ்சகாலமாக இருக்கிறது, அதனால் ஆட்டினுடைய மடுவிலே பாலும் இல்லை என்று சொல்லிவிட்டார். அந்த இடத்துல செல்லதாரசங்கள் வந்தார்கள். வந்து அங்க ஒரு ஆடு மெலிந்து போன பலகீனமான ஒரு ஆடு அங்கே கட்டி போடப்பட்டிருக்கிறது, இது என்ன என்று கேட்டார். அந்த பெண்மணி சொன்னா, இந்த ஆடு மந்தைகளோடு சேர்ந்து போக சக்தி இல்லாமல் அதை வீட்டிலே நாங்கள் கட்டி வைத்திருக்கிறோம், அந்த ஆட்டிலிருந்து நாங்கள் பால் கறந்து கொள்ளட்டுமா என்று செல்லதாரசன் அனுமதி கேட்டார்கள். அதிலிருந்து எப்படி கறக்க முடியும், அது மெலிந்து பலகீனமான ஆடாக இருக்கிறதே என்று சொன்ன போது, இல்லை, நான் கறந்து கொள்கிறேன் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு செல்லதாரசன் அபூபக்கர் சித்திக்ரான் அவர்கள் அதனுடைய மடுவை கழுவினார்கள். அதுக்கு பிறகு செல்லதாரசன் சொன்னார்கள், வீட்டில் ஏதாவது பாத்திரம் தான் எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க. பாத்திரம் கொண்டு வரப்பட்டது. முதல்ல செல்லதாரசன் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் என்று சொல்லி அந்த மடுவிலே கையை வைத்து பால் கறந்தார்கள். அந்த பாத்திரம் முழுவதும் நிறைந்து போயின. முதல்ல அந்த பெண்மணிக்கு குடிக்க கொடுத்தார்கள், நீங்க முதல்ல பசியாருங்க. அதுக்கு பிறகு இரண்டாவது கறந்து அபூபக்கர் சித்திக்ரானுக்கு கொடுத்தார்கள். மூன்றாவது அங்கு வேலை செய்யக்கூடிய இன்னொருவருக்கு கொடுத்தார்கள். கடைசியாக தானும் குடித்தார்கள். குடித்து விட்டு அங்கே சற்று நேரம் அமர்ந்து விட்டு அங்கிருந்து புறப்பட்டு, நாங்கள் கிளம்புகிறோம் என்று சொல்லி புறப்பட்டு வந்தார்கள். அப்படி வருகிற நேரத்திலே இன்னும் அந்த பாத்திரத்தில் நிறைய பாலை கறந்து விட்டு விட்டு கொடுத்து விட்டு போனார்கள். அந்த பெண்மணியுடைய கணவர் மாலை நேரத்திலே தன்னுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டு வீடு வந்து சேர்ந்த போது, வீட்டிலே பாத்திரத்திலே பால் இருப்பதை கண்டவுடனேயே, உனக்கு எப்படி இந்த பால் வந்தது என்று கேட்டார். அந்த பெண்மணி நடந்த நிகழ்வுகளை எல்லாம் சொன்னார்கள். அப்ப அந்த கணவர் சொன்னார், அடாட, தவற விட்டு விட்டாயே, குறைசிகள் தேடுகிற அந்த இரண்டு நபர்களும் அவர்கள்தான். அவர்கள் இந்த வழியாக வருவார்கள் என்றுலவா நான் எதிர்பார்த்திருந்தேன், ஆனால் அவரை அமர வைக்காமல் அனுப்பி வைத்து விட்டாய் என்று சொல்லி, இரண்டு பேர்களும் அவர்களை தேடி திரும்ப அவர்கள் போன வழியிலே போனார்கள் என்று வரலாறு சொல்லி காட்டுகிறது. அதுக்கு பிறகு செல்லதாரசர்களை சந்தித்தார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று வரலாற்றிலே பார்க்கலாம். வழி நெடுக பசியாலும் துன்பத்தாலும் சிரமங்களாலும் அந்த பயணத்தை மேற்கொண்டு மதீனாவை சென்று அடைந்தார்கள். மதீனாவிலே சென்ற பிறகுதான் இஸ்லாத்துக்கு புத்துயிரை ஏற்பட்டது. மதீனாவுக்கு சென்ற பிறகுதான் இஸ்லாம் உலகம் முழுவதும் அறிமுகமாகிற ஒரு மார்க்கமாக ஆனது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே போய் மஸ்ஜித் நபவி என்ற ஒரு பெரிய பள்ளிவாசலை கட்டினார்கள். அதை ஒரு பெரிய பல்கலைக்கழகமாக மாற்றினார்கள். இஸ்லாமிய அறிவு அங்கு போதிக்கப்பட்டன. பல்வேறுபட்ட நாடுகளிலே இருந்து வருகிற அத்தனை தூதர்களும் அரசர்களும் அங்கே வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திப்பதற்குரிய இடமாக அதை ஆக்கினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடிய அந்த பயணத்திற்கு பிறகுதான் நாம் பின்பற்றுகிற அத்தனை ஷரியத் சட்டங்களும் முழுமை அடைந்தன. மக்காவில் இருக்கிற வரையிலும் அதை என்ன செய்ய முடியவில்லை, இதை பின்பற்ற முடியவில்லை. உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், லொஹரு அசரு இஷா ஆகிய தொழுகைகள் மக்காவில இரண்டு இரண்டு ரக்காத்துகளாகத்தான் இருந்தன, பஜ்ர் தொழுகை போல. இப்ப இருந்தா நல்லா இருந்திருக்கும்ல, ஆனா அந்த இரண்டு இரண்டு ரக்காத்துகள் நான்கு ரக்காத்துகளால் மாற்றப்பட்டது மதீனாவுக்கு வந்த பிறகுதான். அதுபோல எந்த தொழுகையிலும் சப்தமிட்டு ஓதுகிற வளமை மக்காவில இருக்கிற வரையிலும் கிடையாது. பஜ்ரிலும் ஆரிபிலும் இசாவிலும் நான் சப்தமிட்டு ஓதுகிறோம், ஆனால் அந்த வளமை கிடையாது. ஹிஜர்த் வந்த பிறகுதான் அந்த வளமை ஏற்பட்டது. பாங்கு சொல்லுகிற வழக்கமும் ஹிஜர்த்திற்கு பிறகுதான். ரமலான் மாதத்துடைய நோன்பும் ஹிஜர்த்துக்கு பிறகுதான். ஈது தொழுகை, இரண்டு ஈது தொழுகைகள் கடமையாக்கப்பட்டதும் ஹிஜர்த்துக்கு பிறகுதான். அந்த ஈதனுடைய அன்றைக்கு ஃபித்ரா கொடுப்பதும் வளமையை, அந்த வளமை ஹிஜர்த்துக்கு பிறகுதான். இஸ்லாத்துடைய மிகப்பெரும் பெரும்பாலான சட்டங்கள், மது விலக்கு சட்டம், தண்டனை சட்டம், இதுபோன்ற அத்தனை சட்டங்களும், விவாக சம்பந்தமான சட்டங்கள், திருமண சட்டங்கள், பால்குடி சம்பந்தமான சட்டங்கள், எத்தனை எத்தனை சட்டங்கள் முக்கியமான சட்டங்களாக இருக்கிறதோ அத்தனையுமே அல்லாஹ்வால் ஏற்படுத்தப்பட்டது ஹிஜ்ரத்துக்கு பிறகுதான். அவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து இந்த பயணம். எனவேதான் அந்த பயணத்தின் அடையாளமாக அந்த பெயரை நம்முடைய இஸ்லாமிய ஆண்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமல்ல, அங்கே இருந்த அத்தனை சஹாபாக்களும் தங்களுடைய அத்தனை விதமான பொருட்களை விட்டுவிட்டு தியாகிகளாக சென்றார்கள். எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே அல்லாஹு தஆலா திருமறையிலே வாக்களிப்பது போன்று அப்படி ஹிஜ்ரத் செய்து வந்த அத்தனை பேர்களுக்கும் சுவனம்தான். இந்த உலகத்தில் அவர்கள் பட்ட அத்தனை துன்பங்களுக்கும் அல்லாஹ் தஆலா மறுமையிலே மகத்தால் நற்கூலி வழங்குவதாக அல்லாஹ் வாக்குறுதி அளித்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பயணம் ஹிஜ்ரத்துடைய பயணம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்து போன பிறகுதான், அந்த ஹிஜ்ரத்துக்கு பிறகு பாருங்கள், மக்காவிலே இருந்து வந்த அத்தனை முஹாஜிர்களையும் அன்சார்களாக இருக்கிற மதீனா வாசிகள் அரவணைத்துக் கொண்டார்கள். தங்களது உணவிலே பங்கு கொடுத்தார்கள், தங்களுடைய குடும்பங்களிலே பங்கு கொடுத்தார்கள், தங்களது வீட்டுகளிலே பங்கு கொடுத்தார்கள், தங்களது தொழிலே பங்கு கொடுத்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை நாம் எங்காவது பார்க்க முடியுமா? ஒரு சொந்த பந்தம் நலிந்து போய் அகதிகளாக நம்மை தேடி வந்தாலும் கூட ஏதோ சில நாட்கள் தங்க வைத்து விட்டு அப்புறம் அவங்களை கலப்புறதுல என்ன வழி இருந்தா நம்ம பார்த்துட்டு இருப்போம். ஆனா அன்சார்களுடைய குணம் அப்படி இருக்கவில்லை, அத்தனையிலையும் பங்கு கொடுத்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒருவருக்கு குடும்பம் இல்லை என்று சொன்னால், அன்சாரிகள் இருக்கக்கூடிய ஒருவர் இரு மனைவிகள் அவர்களுக்கு இருந்தால் ஒருவரை விவாகரத்து செய்துவிட்டு முஹாஜிருடைய அந்த நண்பருக்கு திருமணம் முடித்துக் கொடுப்பார். அந்த அளவுக்கு அவர்களது மனம் அவ்வளவு விரிவாக போனது. அல்லாஹ்வுத்தால அந்த அன்சாரிகளையும் அப்படி உதவி செய்த அன்சாரிகளுக்கு ஈடாக மறுமையிலே மிகப்பெரிய அந்தஸ்து இருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆனிலே வாக்குறுதி அளிக்கிறான். எல்லா விதமான உபகாரங்களையும் அவர்களுக்கு செய்தார்கள். இஸ்லாத்திலே இணைந்து இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய வலிமையை சேர்க்கக்கூடிய மனிதர்களாக அன்சாரிகள் மாறினார்கள். மனிதர்களுக்கு மத்தியிலே சகோதரத்துவத்தை, அதாவது நாம ஒரு நாட்டவர் என்று சொன்னாலே அந்த நாட்டுக்காரர் தானே நமக்கு என்னன்னு சொல்லி நினைப்போம். ஒரு மொழியுடையவர் இருந்தால் அவர் அந்த மொழி பேசக்கூடியவர், நமக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி நினைப்போம். ஆனால் எல்லா மொழியுடையவர்களையும் எல்லா நாட்டவர்களையும் அரவணைத்துக் கொண்டவர்கள் மதீனா வாசிகள். எந்த விதமான எதிர்ப்பும் அவர்களுக்கு மத்தியிலே தோன்றவில்லை, எந்த ஒரு சிறு சலசலப்புகளும் அவர்களுக்கு மத்தியில் ஏற்படவில்லை. அத்தனையுமே விட்டுக் கொடுத்தார்கள். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மனித சமுதாயத்திலே மனித உறவுகளை பலப்படுத்துகிற ஒரு உறவாக மாறியது ஹிஜ்ரத்துக்கு பிறகுதான். அந்த மாதிரியான ஒரு பயணம் ஹிஜ்ரத்துடைய பயணம். அது சாதாரணமாக நாம் எண்ணிவிடக் கூடாது. அதற்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்கிறது, மிகப்பெரிய ஒரு படிப்பினை இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்திருக்கிற அந்த வழிமுறை எவ்வளவு அற்புதமானது என்பதை நாம் இங்கே சிந்தித்து பார்க்க வேண்டும். சிலர்களுக்கு சிரமங்கள் வருகிற போது, துன்பங்கள் வருகிற போது, இது போன்று கொலை செய்யக்கூடிய அளவுக்கான முயற்சிகள் நடக்கிற போது தன்னுடைய தொண்டர்களை எல்லாம் விட்டுவிட்டு, தன்னுடைய குடும்பத்தினை எல்லாம் விட்டுவிட்டு ஓடி விடுவார்கள். குடும்பத்தார்களுக்கு கூட தெரியாது எங்க இருக்கிறாருன்னு சொல்லி. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு முன்னாலேயே அந்த மாதிரி தொல்லைகளுக்கு தன்னுடைய சஹாபாக்கள் ஆளாகிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி தான் போவதற்கு முன்னாடி எல்லாத்தையுமே அங்கிருந்து மதீனாவுக்கு அனுப்பி வைத்து விட்டார்கள். எந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனப்பாங்கு இருக்கிறது என்பதை நாம் இங்கே சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, ஹிஜ்ரத் முடிந்து விட்டது. அதுக்கு பிறகு மக்கா வெற்றி கொள்ளப்பட்டது. மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட பிறகு காபத்துல்லாவுடைய அதிகாரம் தன்னுடைய கையிலே வந்த பிறகும் கூட அங்கு அராஜகத்தை மேற்கொள்ளவில்லை, எந்த விதமான தீவிரவாதத்தையும் அங்கே மேற்கொள்ளவில்லை. காபத்துல்லா ஹிஜ்ரத்துக்கு போவதற்கு முன்னால் காபத்துல்லாவுக்கு செல்லதாசங்கள் வருகிறார்கள். உஸ்மான் பின் தல்ஹா என்று சொல்லுகிற அந்த மனிதர் அப்போது காபிராக இருந்தார். அவரிடத்திலே வந்து கேட்கிறார்கள், எனக்கு இரண்டு ரக்காத் உள்ளே போய் தொழ வேண்டும், அதுக்காக நீ என்னை கொஞ்சம் திறந்து விடுங்கள், இந்த பள்ளியை திறந்து விடுங்கள். உங்களுக்கெல்லாம் திறக்க முடியாதுன்னு சொல்லிட்டார். அவர் காபத்துல்லாவுடைய அந்த வாசலை உங்களுக்கு திறந்து விட முடியாது என்று சொல்லிவிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒரு வேதனையிலே வெளியிலே நின்று தொழுது விட்டு வந்து விட்டார்கள். போகிற போது காபத்துல்லாவை பார்த்து அழுதவர்களாகவே போனார்கள். அதுக்கு பிறகு மக்காவுடைய வெற்றிக்கு வெற்றி கிடைத்த பிறகு சாவி தானாக ரசூலுல்லாஹுடைய கையிலே வருகிறது. உள்ளே போனார்கள். உள்ளே போய் உள்ளே இருக்கிற அத்தனை விதமான விக்கிரகங்களையும் வெளியேற்றி சுத்தப்படுத்தினார்கள். அங்கே தொழுதார்கள். தொழுது முடித்து விட்டு அந்த சாவியை ரசூலுல்லாஹ் நம்மிடத்திலே கொடுப்பார்கள் என்று முஸ்லிம் சஹாபாக்கள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த நிலையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே அந்த உஸ்மானுடைய உஸ்மான் பின் தல்ஹாவுடைய கையிலே கொடுத்து, இந்த சாவியை கியாமத் நாள் வரையிலும் நீங்களும் உங்களது பரம்பரையுமே வைத்துக் கொள்ளட்டும், உங்களிடத்திலேயே அது இருக்கட்டும் என்று சொல்லி கொடுத்தார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய மனசு அது. அந்த மனசு பெருமானார் அந்த இடத்திலே தனக்கு இவர் துரோகம் செய்தார் என்று நினைத்து பார்க்கவில்லை. அத்தனை மக்களும் விரட்டி அடித்த நேரத்தில், வீட்டை விட்டு துரத்திய நேரத்தில், ஊரை விட்டு வெளியேற்றிய நேரத்தில், அத்தனை மக்களும் இப்போது என்ன சொன்னாலும் கட்டுப்படுவார்கள். அந்த அளவுக்கு திரும்ப மதீனா மக்காவுக்கு வந்தபோது எல்லாத்துக்கும் பொது மன்னிப்பு கொடுத்தார்கள். யாரையும் தண்டிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள். நீங்கள் முன்னால் செய்து எனக்கு செய்த துரோகங்களுக்கு இன்று பழிவாங்கப்படாது என்று அறிவிப்பு செய்தார்கள். அப்படிப்பட்ட பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தியது இந்த பயணம். எனவே இந்த பயணத்தின் நினைவாகத்தான் நம்முடைய ஆண்டு ஹிஜ்ரி ஆண்டு என்ற ஆண்டு நமக்கு தரப்பட்டிருக்கிறது. இது எத்தனாவது வருஷம் உங்களுக்கு தெரியுமா? நிறைய பேருக்கு பத்திரிகை அடிக்கும் போது தான் நம்ம பார்ப்போம் காலண்டர்ல, ஹிஜ்ரி எத்தனாவது வருஷம், இது என்ன மாசம், இது என்ன பெறன்னு அப்பதான் நம்ம தேடுவோம். சொல்லுங்க, இது எத்தனாவது வருஷம்? 1436 வருடங்கள், 35 முடிந்து 36வது வருடத்திலே நாம் இருக்கிறோம். ஹிஜ்ரத்து நடந்து 1435 ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்கின்றன. இந்த நிலையிலே நம்முடைய பழமையாக அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிற அந்த வழக்கத்தை நாம் கையாள வேண்டும். வல்ல ரஹ்மான் இஸ்லாமியர்களாக, புத்துணர்வு பெற்ற இஸ்லாமியர்களாக நாம் வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா இந்த ஆண்டிலே நமக்கு உதவி செய்வானாக என்று கேட்டு, அல்லாஹ் நம்மை நேர்வழிப்படுத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும் நடந்து சென்ற பாதையிலே நமது வாழ்வை நாம் தொடர்வதற்கு அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக. வாஹிர தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். சுன்னத்துல்